ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக புதிதாக வந்தவர்களையும் நாங்கள் மீண்டுமாக வாழ்த்துகிறோம். மத தெரேசாவை குறித்து ஒருவேளை நம்ம யாரும் நம் மத்தியில் கேள்விப்படாதவர்கள் இருக்கவே முடியாது. கல்கட்டா பகுதியில் முதல் ஆசிரியராக வந்து ஆசிரியை பணியை 1931-1948 வரைக்கும் செய்தவர்கள். கல்கத்தாவில் இருக்கக்கூடிய the poorest of the poor அந்த ஜனங்களை பார்த்து எனக்கு ஹைஸ்கூல் டீச்சர் வேலை வேண்டாம் என்று இந்த poorest of the poor ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் முறையாக மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி எனக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை துவக்கி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக தேவனுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்தவர்கள். 1971 அவர்களுக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கிடைத்தது. 1980 நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கௌரவமான ஒரு அவார்ட் பாரத் ரத்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மரிக்கும் போது அப்போதைய கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, மதர் தெரேசாக்கு ஸ்டேட் ஹானர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபியூனரல ஸ்டேட் ஹானர் கொடுத்து நடத்தினாங்க. பெரும்பாலும் பிரசிடென்ட்ஸ் மரித்து போனால், முன்னாலைய ஜனாதிபதிகள் மரித்து போனால் அவர்களுக்கு ஸ்டேட் ஹானர் கொடுப்பாங்க. இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அவர் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கும் போது மறித்து போனாலும் ஸ்டேட் ஹானர் கொடுப்பாங்க. மதர் தெரேசா பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, மதர் தெரேசா பிரசிடென்ட்டும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டினவர், கிறிஸ்துவின் அன்பை தேவையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினவர் இயேசுவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அவருடைய நிறைய கோட்ஸ் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்வீங்க. பட் இப்போ கிடையாது, நான் சொல்றேன் உங்களுக்காக ஒரு கோட் சொல்றேன். நாட் ஆல் ஆஃப் அஸ் கேன் டூ கிரேட் திங்ஸ் பட் வி கேன் டூ ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ். Not all of us can do great things, but we can do small things with great love. திருச்சபையில் புதிதாக 7 values, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு திருச்சபையினுடைய அத்தனை ஊழியமும் அந்த 7 values-ஐ மையமாக வைத்து இருக்க வேண்டும் என்று சமீபத்தில் அதை நாங்கள் தீர்மானித்து அதற்கு நேராக நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சர்மன் சீரிஸ் வந்து ரீவைண்ட் ஃபார் தி ஃப்ரெஷ் விண்ட். அப்போஸ்தலன் நடபடிகள் காலத்தில் நடந்தவைகளை நாம் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் செயல் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் காணப்படும்படியாகவும், அப்போஸ்தலன் நடபடிகள் காலத்தில் இருந்து ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பேஷன், அந்த ஜீல், அந்த என்தூசியாசம் நம்முடைய திருச்சபையில இன்றைக்கு நம்ம மத்தியில் காணப்படும்படியாகவும், அப்போஸ்தலன் நடபடிகள் இருந்து தேவனுடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். கடந்த 4 வேல்யூஸை நாம் எப்படி ஆதி திருச்சபை காலத்துல ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி தேவனுக்காக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த TUCC சர்ச் அதனுடைய இன்னொரு முக்கியமான வேல்யூ, we greatly value this one, என்னன்னா embodying the love of Christ, தேவ அன்பினை அணிந்திடுதல். embodying the love of Christ, கிறிஸ்துவின் அன்பை அணிந்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்துக்கு காட்டுதல், அதை இந்த திருச்சபையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்துதல். இதுதான் இந்த TUCC சர்ச்சின் ஒரு முக்கியமான வேல்யூஸ். அதை இன்றைக்கு அப்போஸ்தல நடபடிகள் 6:1-7 முடிய நாம் 2 வேத பாடம் வாசிக்க கேட்டோமே, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எப்படி கிறிஸ்துவின் அன்பை நாம் அணிந்து தேவ பணியை திருச்சபையின் ஜனங்களாக, தேவ ஜனமாக செய்ய முடியும்? வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் அப்போஸ்தல நடபடிகள் 6:1-7 எடுத்துக்கொள்வோம். இந்த 7 வசனங்களின் சாராம்சம் என்னவென்றால், ஆதி திருச்சபை காலத்துல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஓகே, திருச்சபையில வந்த ஒரு முதல் கான்ஃப்ளிக்ட், ஒரு முதல் மோதல் அல்லது முதல் கருத்து வேறுபாடு, அதுதான் இதுல வாசிக்கிறோம். எதனால வந்தது என்றால், சில விதவைகள் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் போது சரியான விதத்தில் விநியோகிக்கப்படவில்லை. இதன் மூலமாக வந்த ஒரு கருத்து வேறுபாடு. இதை அப்போஸ்தலர்கள் எப்படி இதை இந்த கருத்து வேறுபாடை அணுகி தேவ ஆவியானவரின் துணையோடு தேவ பணியை செய்தார்கள், வசனத்தை பிரசங்கித்தார்கள், இதன் மூலமாக திருச்சபையில் எப்படி தேவன் சபைகளில் ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார், இதுதான் இந்த 7 வசனத்தினுடைய சாராம்சம். 3 குறிப்பாக இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். முதல்ல the conflict, இரண்டாவது the collaboration, மூன்றாவது the consequence. The conflict, நெருக்கடி அல்லது கருத்து வேறுபாடு, பிரச்சனை அல்லது மோதல். இரண்டாவது the collaboration, இணைந்து பணியாற்றுதல், உடன் உழைத்தல். And then the consequence, விளைவு என்ன, பலன் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். The conflict, இதுல நீங்க வேதத்துல வாசிக்கும் போது 6:1 விதமாய் வாசிக்கிறோம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீங்க இங்கிலீஷ் வேதத்துல வாசிப்பீர்கள் என்றால் ஹெலனிஸ்டிக் ஜூஸ் என்றும் ஹீப்ராயிக் ஜூஸ் என்றும் நீங்க வாசிப்பீங்க. கிரேக்கரானவர்கள், கிரேக்கரானவர்கள் யூதர்கள் தான், ஆனால் அவர்கள் கிரேக்கராக மாறிவிட்டார்கள். காரணம், அவர்கள் இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வாழ்ந்ததினால் அந்த கிரேக்கர்களுடைய கலாச்சாரம், கிரேக்கர்களுடைய உணவு, இவைகள் எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஜூஸ், ஹெலனிஸ்டிக் ஜூஸ். ஓகே, ஒருவேளை நம்மை குறித்தும் சில வேளையில சில பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு, சில நாட்களுக்குள்ளாக இவங்கெல்லாம் அமெரிக்கன் இந்தியன்ஸ், நம்ம இந்தியா போயிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்முடைய கலாச்சாரங்கள்ல கூட சில வேறுபாடுகளை ஒருவேளை அங்க இருக்கக்கூடியவங்க கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, விடோஸ், விதவைகள் அங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. வேதத்துல அல்லது அன்றைய சூழ்நிலையில் இவர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், the most vulnerable members of society, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கூட அது அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் வேதத்தில் அவர்களை குறித்து நிறைய வாசிக்கிறோம். இந்த யூதர்களுடைய சொசைட்டியில வந்து விடோஸ் வந்து ஒரு தேவையோடு இருக்கக்கூடியவர்கள், அதே போல மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள், மற்றவருடைய உதவியை நம்பி வாழக்கூடியவர்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் சரி, வேதத்திலையும் சரி, பல வசனங்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவது வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் உபாகமும் 14:29 வாசிக்கலாமா? உபாகமும் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாசல்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், உன் வாசல் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பரதேசி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏலியன்ஸ், ஓகே, திக்கற்றவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஹார்ஃபன்ஸ், விடோஸ், விதவைகள், அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாக. வெறும் புசிப்பார்களாக என்று சொல்லப்படவில்லை, புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளை உன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேத வசனத்துல ஆண்டவர் எப்படி இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், நல்லா கவனிங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோருமாயிருக்கிறார். ஒருவேளை சொசைட்டில அவங்கள ஓவர்லுக் பண்ணலாம், சொசைட்டி வந்து அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், ஆனால் நம்முடைய தேவன், வேதத்துல வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். ஏசாயா 10:1-2 வாசிக்கிறோம். ஏசாயா 10:1-2, ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜாத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அந்நியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. ஏசாயா திருக்கரசின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு உரைக்கிறது. இந்த வசனத்தை நான் இன்னைக்கு வாசித்தேன். காலையில வாசிக்கும் போது இது எவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கும் அவைகள் நிஜம். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணும், பணம் உள்ளவர்கள் ஏழைகளை ஈஸியா கோர்ட் கேஸ்ல தோற்கடித்து விடுகிறார்கள், பணம் ஜெயித்து விடுகிறது. சிறுமையானவர்களின் நியாயம் புரட்டப்படுகிறது, விதவைகளை சூறையாடுகிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடுகிறார்கள், அந்நியாயமான தீர்ப்புகளை செய்கிறார்கள். இவைகளுக்கு நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஐயோ, ஆண்டவர் எவ்வளவாக இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். லூக்கா 20:47 புதிய ஏற்பாடுல இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள் என்றார். ஒருவேளை இதுக்கு முன்பான இருக்கக்கூடிய முன்பாக சொன்ன வசனம் தேவ ஜனங்களுக்கு ஐயோ, ஆனா இங்க இயேசுவானவர் சொல்றாரு வேத பாரகருக்கும் ஐயோ, அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல எங்க யூதர்கள் கடந்து சென்றாலும், சிதறடிக்கப்பட்டவர்கள் கடந்து சென்றாலும், அவருடைய கடைசி நாட்கள்ல அவர்கள் திரும்ப ஜெருசலேமுக்கு வந்து, எருசலேமுக்கு வந்துதான் அவர்கள் மரித்து போக வேண்டும் என்று விரும்புவாங்களாம். காரணம் அது ஹோலி சிட்டி. பல இடங்களுக்கு சிதறி போயிருந்தவங்க இந்த ஜெருசலேம் சிட்டியில வந்துதான் கடைசி நாட்களை கழிக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். இந்த விருப்பம் வந்து ஒருவேளை பலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்ல, அவங்களுடைய சொந்த இடத்துக்கு. நான் அங்க இதற்கு முன்பாக படித்துக் கொண்டிருந்த ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினரி, அந்த வில்மோர் ஸ்மால் சிட்டில வெஸ்லி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் உண்டு. அந்த வில்லேஜ்ல யார் இருப்பாங்கன்னா, இறுதியில் அதாவது மெத்தடிஸ்ட் பாஸ்டர்ஸ், அந்த குறிப்பாக பைபிள் பெல்ட் ஏரியால தேவனுடைய பணியை செய்த மெத்தடிஸ்ட் பாஸ்டர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலிஸ், மிஷனரிஸ் உலகமெங்கும் போய் தேவ பணியை செய்த மிஷனரிஸ், அவர்களுடைய குடும்பத்தார் அவங்களுடைய இறுதி நாட்கள்ல இந்த வில்மோர் சிட்டிக்கு வந்து இருந்துருவாங்க. காரணம் என்னவென்றால், வில்மோர் சிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோலி சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோலி சிட்டி, அந்த சிட்டில நாங்க 2.5 வருடம் இருந்தோம். இன்னமும் அந்த வில்மோர் சிட்டியுடைய வாட்டர் டேங்க்ல கிராஸ் இருக்குது. அதை எவ்வளவு முயற்சி செய்தார்கள், அந்த சிட்டில இருக்கக்கூடிய கிராஸ் சிலுவையின் அடையாளத்தை எடுத்துடணும்னு சொல்லி, ஈவன் a person from Wisconsin, Milwaukee, அவங்க கூட they tried their best. ஒரு person கிடையாது, ஒரு அமைப்பு. But still, the cross is there on the water tank. பரிசுத்த இடமாக கருதி அங்க போகணும்னு சொல்லி யோசித்தார்கள். அதே போலதான் இங்க நிறைய பேர் வயதானவர்கள் தங்களுடைய கடைசி நாட்கள்ல இந்த ஜெருசலேம் பட்டணத்துக்கு வந்துருவாங்களாம். அந்த நேரத்தில் கணவன் இறந்து போனால் அதுல மனைவி தனியாக விடப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆலயத்தில் சில ஸ்பெஷல் பெனிஃபிட் ஃபண்ட் சேகரிப்பாங்களாம். ஆனால் இங்க என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட பெனிஃபிட் ஃபண்ட கூட வேத பாரகர்கள் என்ன பண்றாங்களாம், அதை தவறாக உபயோகப்படுத்துறாங்க. அப்ப இயேசுவனவர் சொல்றாரு, அந்த வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் அதிக ஆக்னியை அடைவார்கள். நான் ஏன் வேதத்துல உபாகமம், சங்கீதம், ஏசாயா, லூக்கா என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், முழு வேதத்திலும் நீங்கள் இந்த தீமை நீங்கள் பார்த்து கொண்டே வருவீர்கள். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், aliens, strangers, helpless people, இவர்களை தேவன் அதிகமாக நேசித்தார். தேவன் அதிகமாக நேசித்தார். ஈவன் 1 தீமோத்தேயு 5:3-4 வரைக்கும் பவுல் தீமோத்தேய்க்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. முதல்ல பெற்றோர்களை பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகள் அவர்களுடைய தேவைகளில் முன்னின்று அவர்களை பொறுப்பாய் நடத்த வேண்டும். அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் நன்மையுமாயிருக்கிறது. எபேசியர் 6:1 பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வாசிக்கிறோம்ல, அதுலயும் நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது என்பதை குறித்து வாசிக்கிறோம். இங்கேயும் மீண்டுமாக அதை பவுல் அண்டர்லைன் பண்ணி சொல்றார், போல்ட் பண்ணி சொல்றாரு, விதவைகள் இவைகளை கவனமாக நாம் நடத்த வேண்டும் என்று. யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும், வேதத்துல துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த தீம் எப்படி மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். நாம் இந்த embodying the love of Christ இதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக சில புக்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல குறிப்பாக இந்த விசாரிப்பது, அவர்கள் பேசுவதை கவனமாய் கூர்ந்து கேட்பது, இது வந்து சிறப்பான பணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. More than our money, okay, நம்முடைய பணத்தை காட்டிலும் இப்படி திக்கற்ற பிள்ளைகள், இப்படி இப்படி தேவையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, நாம் அவர்கள் மத்தியில சென்று அவர்களை விசாரிப்பதும் அவர்கள் சொல்வதை கேட்பதுமே உயர்ந்த பணி அப்படின்னு சொல்லி அநேகர் எழுதியிருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு காண்பிப்பது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வருவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு ஐக்கியத்தில் பங்கு பெறுவது மிகவும் முக்கியமானது. அது மாத்திரம் சிறந்த பக்தி கிடையாது. தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதும் சிறந்த மாசில்லாத தூய்மையான பக்தி. சோ இந்த கான்ஃப்ளிக்ட் என்ன இங்க, ஆதி அப்போஸ்தல காலத்துல அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று யூதர் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இதுதான் கான்ஃப்ளிக்ட். இப்போ இன்றைக்கு உள்ள சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கு ரொம்ப தெரியல, பட் ஸ்டில் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டாலும் வேலை இல்லாதவங்களுக்கு, அதே போல போரா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகளை தருகிறது. அதே போல இருந்த காலத்திலும் அப்படி இருந்திருக்கிறது. ஒருவேளை ஜூஸ் யூதர்கள் அவர்களுக்கு வீக்லி பெனிஃபிட்டாக கொஞ்சம் மணி கொடுப்பாங்க. நீடா இருக்காங்க அப்படின்னா திருச்சபையின் சார்பாக, அந்த ஆலயத்தின் சார்பாக ஜூஸ்க்கு வீக்லி பெனிஃபிட் கொடுப்பாங்களாம். அத வந்து என்ன சொல்லுவாங்களாம், கியூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனா அது அந்த வீக்லி கொடுக்கப்படுகிற நாள் வந்து ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே கொடுப்பாங்களாம். அந்த மணியில வந்து அவங்க கிட்டத்தட்ட 14 மீல்ஸ் சாப்பிடலாமா யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பெனிஃபிட். அடுத்தது டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து யாருன்னா நான் ரெசிடென்ட்ஸ், டிரான்சியன்ஸ், ஏலியன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்களுக்காக தினசரி கொடுப்பாங்களாம் டெய்லி ஃபுட். அதை டாம்ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ டெய்லி ஃபுட் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு, ஏலியன்ஸ்க்கு, நான் ரெசிடென்ட்ஸ்க்கும், அங்கே இருக்கக்கூடியவர்கள் யூதர்களுக்கு வீக்லி மணியும் கொடுப்பார்களாம். இதுதான் அப்போதைய ஒரு பிராக்டிஸ். அந்த டெய்லி கொடுத்தாங்கல்ல உணவு, அதில் தான் திட்டமாக விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று கான்ஃப்ளிக்ட் வந்ததாக பைபிள் ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க. ரெண்டாவது, ஓகே கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, தேவனுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும், அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வேதத்தில் நாம் காண்கின்றோம். இதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தி கொலாபரேஷன், தி கொலாபரேஷன். ஒருவேளை ஜேம்ஸ் மாண்டகோமரி பாய்ஸ் என்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் வந்து ஒரு கமெண்ட்ரி எழுதும் போது ஐந்து விதங்கள்ல இந்த கான்ஃப்ளிக்ட ஒருவேளை இன்றைக்கு உள்ள திருச்சபையில அத சரி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஓகே, ஐந்து விதங்கள்ல இன்றைய சூழ்நிலையில இந்த கான்ஃப்ளிக்ட சரி செய்திருப்பாங்கன்னு சொல்லி. ஒண்ணு, இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருந்தா இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன நடந்திருக்குமா, ஒருவேளை அது பிரசிபிடேரியன் சர்ச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே சிட்டில, வெஸ்ட் சிட்டில இருக்கக்கூடிய பிரசிபிடேரியன் சர்ச்சா இருக்கும் என்றால் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுன்னா எப்படி மாறுமா இன்றைக்குள்ள சூழ்நிலையில. The first Presbyterian Church, the second Presbyterian Church. எங்க இருக்கும்? Same Westchester City-ல இருக்குமா? இது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஓகே, ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா எப்படி அதை கையாள்வாங்களாம். இப்படி கான்ஃப்ளிக்ட் யார் மூலமாக வருதோ அவங்கள வந்து எப்படி ஒரு லேபிள் குத்துவாங்களாம், அன்கிறிஸ்டியன். ஓகே, யார் மூலமாக கான்ஃப்ளிக்ட் வருதோ அவங்களை வந்து சர்ச்சில் இருக்கிற சில பேரு இவங்கெல்லாம் அன்கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் குத்தி they will ignore them. அப்படியே அவங்களை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் ஸ்காலர் எழுதுறாரு. ஓகே, அடுத்தது தேர்ட் என்ன செய்வாங்களாம், இப்படி இந்த கான்ஃப்ளிக்ட் கொண்டு வர்றவங்களை எப்படியாவது ஓட்டு போட்டு அவங்களை அப்படி கொஞ்சம் அப்படியே விளக்கி வச்சு அப்படி ஒரு மாதிரி செய்திருவாங்களாம். சோ எழுதுபோது என்ன எழுதுறாருன்னா, த சர்ச் பிலீவ்ஸ் ஓகே தட் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்ஸ் த்ரூ 51% ஆஃப் வோட். 51:49 இருந்தா போதும், இந்த கான்ஃப்ளிக்ட் வரவங்கல 51 இருந்தா போதும், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நினைச்சு தே வில் அப்ரோச் திஸ் கான்ஃப்ளிக்ட். நான்காவது, தோஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் காசிங் ட்ரபிள். அவங்கள்ட்ட நம்மளால இருக்க முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஓன் சர்ச். நாம் புதுசா நம்ம ஒரு சர்ச் ஆரம்பிச்சிடலாம், அவங்க அங்கே இருக்கட்டும், நம்ம அவங்களோட மோத முடியாது அப்படின்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் எ நியூ சர்ச். ஐந்தாவது என்ன செய்வாங்கலாம், இப்படி கான்ஃப்ளிக்ட் வரும்போது தே வில் ஃபார்ம் எ கமிட்டியம். ஓகே, அந்த கமிட்டியை எதற்காக ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும்னா, தே வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் ஃபார் எ வீக், 2 weeks, 2 months, 4 months, they keep on discussing. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். சோ இந்த பிரச்சனை வந்து அப்படியே கீழே போயிடும். சோ இந்த விதத்துல இன்றைக்குள்ள சூழ்நிலையில கான்ஃப்ளிக்ட வந்து ஜனங்கள் வந்து சந்திப்பாங்களாம், அதை டேக்கிள் பண்ணுவாங்களாம். இதை குறித்து எழுதும் போது இவர், இந்த பாய்ஸ் என்கிறவர், இன்னொரு பைபிள் ஸ்காலர் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கார். இப்படி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம், நான் ஏற்கனவே இந்த செய்தி கொடுத்துட்டேன், நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வந்துச்சுன்னாராம். 5 விதத்துல கிடையாது, எனக்கு இன்னும் 10, இன்னொரு 5 விதத்துல கூட இன்றைக்குள்ள சூழ்நிலையில கான்ஃப்ளிக்ட சந்திப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். 5 or 10 ஆர் மோர் தென் தட். பட் இங்க இந்த கான்ஃப்ளிக்ட்ல எப்படி ஆதி திருச்சபையின் காலத்துல அதை சரி செய்தார்கள், the collaboration, இணைந்து செய்வதன் நிமித்தமாக. இதற்கு நான் கொடுத்திருக்கிறது என்னன்னா, a spirit led decision, delegation, collaboration and shared leadership. இதை குறித்து நாம் தியானிப்போம். இந்த அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படும் போது அவங்க என்ன செய்றாங்கன்னா, அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:2 அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து. ஓகே, இப்போ அந்த 12 அப்போஸ்தலர்ஸ் அவங்கதான் லைம் லைட்ல இருக்கக்கூடியவங்க. ஓகே, ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க, மற்றவங்க எல்லாம் பேக்ட்ராப்ல இருக்கக்கூடியவங்க. சீஷர் கூட்டம், ஆண்டவர் திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அது 150 3000 இப்படி திரளான ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்த உடனே இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சீஷர் கூட்டத்தை வரவழைக்கிறாங்க. வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது நல்லதல்ல, தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, மற்றவர்களை குறித்து சொல்றாங்க, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இவங்க கிட்ட பிரச்சனையை கொண்டு போறாங்க தலைவர்கள் என்று எண்ணக்கூடிய அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. அப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போகும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க, அனைவரையும் அழைத்து சொல்றாங்க, நீங்க ஒரு 7 பேரை நீங்க பந்தி விசாரணைக்காக சூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. So the apostles went to the congregation. அவங்க என்ன பண்றாங்கன்னா, they assumed the leadership in making the proposal, but they left final approval to the of the plan and selection of the 7 to congregational decision. திருச்சபையாருக்கு கொண்டு போய் நீங்கள் 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இங்கதான் நான் இது குறித்து யோசிக்கும் போது நான் பார்த்தது என்னன்னா, the church got together, okay, but without any hidden agenda. அங்கதான் கேட்ச். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட சரி செய்வதற்கு காங்கிரிகேஷன் போறாங்க. Congregation, they met together, got together without having any hidden agenda. They did not set any norms. Okay, hey, majority எப்படி இருக்கணும், அந்த 7 பேர்ல நம்ம எல்லாம் யூதர்கள், அப்போதுலேருந்தே நம்ம யூதர்களா இருக்கிறோம், நம்ம எல்லாம் எப்ரேயர்கள், நம்ம இந்த எருசலேம் பட்டணத்திலே இருக்கக்கூடியவங்க அந்த ஏழு பேர்ல நம்ம ஒரு நாலு பேர் இருந்துருமா கண்டிப்பா, ரொம்ப மெஜாரிட்டி நமக்கு இருக்கணும். இப்ப ஆனா மூணு பேர் வேணா நம்ம அந்த புரஜாதியான யூதர்கள் இருக்கட்டும். நம்மளுடைய மக்களுக்கு சரியாக எல்லாம் செய்ய முடியும், நம்ம விட்டு கூடாது என்ன, இதான் நமக்கு சான்ஸ். ஓகே, லெட்ஸ் கேதர் டுகெதர், ஹெலனிஸ்டிக் ஜூஸ் எல்லாம் ஒன்னா சேருங்க, நம்ம பேசுவோம். நோ நடந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஏழு பேர் யார் தெரியுமா? None of them was Hebraic Jews. ஒருத்தர் கூட அந்த எபிரேய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எபிரேயர்கள் கிடையாது. ஏழு பேருமே ஹெலனிஸ்டிக் ஜூஸ், ஏழு பேருமே யாருடைய ஜனங்களுக்கு அந்த அநியாயங்கள் என்று ஏற்படுகிறதோ அதிலிருந்து ஏழு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. See, this is absolutely spirit led. வேறு யாரும் அதற்கு எதிர் பேசவில்லை. எப்படி அந்த ஏழு பேரும் ஹெலனிஸ்டிக் ஜூஸ், கிரேக்கர் ஆனவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஏழு நேம் ஆல்வின் வாசித்தாங்கல்ல, ஏழு நேமும் வாசித்தாங்க. நம்ம வாயில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சோ ஐ மீன் லைக் வேற யாரோ இல்ல, அந்த ஏழு நேமும் அந்த கிரேக்கர் ஆனவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நேமும் அதை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏழு பேருமே ஹெலனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கொலாபரேஷன், அந்த அப்போஸ்தலர்கள் ஜனங்கிட்ட போறாங்க, ஜனங்க என்ன பண்றாங்க, ஏழு பேரு தெரிந்து கொள்றாங்க விதவுட் எனி ஹிடன் அஜெண்டா. காரணம் என்ன, இந்த விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்பட வேண்டும். தேவையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த தேவைகள் சரியான விதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, செலக்ஷன், எப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்றாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போமா. மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேர். அதுதான் ரொம்ப முக்கியம். திருச்சபை தேவ பணி என்று வருவதனால் ஊழியம் செய்வதற்கு சில தகுதிகள் உண்டு. ஒருவேளை ப்ரீஸ்டா இருந்தாலும், லே ப்ரீச்சர்ஸாக இருந்தாலும், அல்லது டீக்கன்ஸாக இருந்தாலும், காங்கிரிகேஷனல் மெம்பர்ஸாக இருந்தாலும் சில தகுதிகள் உண்டு. இதுல பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியும் ஞானமும். ஒருவேளை இந்த ஞானம் எதற்கு, எப்படி இதை சிறப்பாக செய்வது, எப்படி தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சிறப்பாய் கிறிஸ்துவ அன்பை காட்டுவது, இதற்கு ஞானம் வேண்டும், டிசர்ன்மெண்ட் வேணும். ஈவன் யார் தேவையோடு இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு டிசர்ன்மெண்ட் வேண்டும். If we want to show the love of Christ to others, we need Holy Spirit. We need the Holy Spirit to guide us. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நிறைவும் அதே போல ஞானமும் நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நற்சாட்சி பெற்றிருக்கிற, இங்கிலீஷ் வேதத்துல எப்படி வாசிப்பீங்கன்னா, who are known to be full of the spirit and wisdom. ஏழு பேரை குறித்து வாசிக்கிறோம், அதுல முதல் ஸ்டீஃபனுடைய பெயர் தான் முதல்ல வருது. ஸ்டேவான், அவனை குறித்து என்ன வாசிக்கும் தெரியுமா? ஐந்தாம் வசனத்துல, விசுவாசமும் பசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்டேவான். சி எப்படி சூஸ் பண்றாங்க பாருங்க. ஒரு கான்ஃபிளிக் வருது, கான்ஃபிளிக் வந்தோடனே அப்போஸ்தலர்ஸ் வந்து கொலாபரேட் பண்றாங்க. அவங்க தே ஜஸ்ட் டெலிகேட்டட், ஏழு பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்டவர்களை சூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க, அதற்கு ஏற்ற விதத்துல அவங்க சூஸ் பண்றாங்க, தெரிந்து கொள்றாங்க. இந்த ஸ்டேவானை குறித்து தொடர்ந்து வரக்கூடிய வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இதே ஸ்டேவானு தான் கல்லறிந்து கொண்டார்கள். அவன் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? வேதத்துல வாசிக்கிறோம், தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். தந்தி விசாரணையில் ஊழியம் செய்ய தகுதி பெற்ற ஸ்டேவான் அவனுடைய முகம் எப்படி இருந்தது? தேவ தூதனின் முகம் போல் இருந்தது. இதுல நிறைய நம்ம காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். If you really want to embody the love of Christ, we need to be an angel. பேயோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தேவ தூதனை போல இருக்கணுமா? கடைசியில் அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசுவானவரை போலவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்டேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அடுத்தது பிலிப்பு. பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம், இன்னும் எட்டாம் அதிகாரத்துல அவனை குறித்து வாசிக்கிறோம். மொத்தம் ஏழு பேர், ஸ்டீஃபன் ஒருத்தர், அடுத்தது பிலிப்பு. பிலிப்புக்கு என்ன நடக்கு நல்லா கவனிங்க. ஒருவேளை இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, பந்தி விசாரணை செய்கிறவங்க பந்தி விசாரணை மாத்திரம் தானா அந்த ஒரு கேள்வி இல்ல. இங்க பிலிப்புக்கு என்ன நடக்குன்னா, தேவ தூதன் பிலிப்பை பார்த்து, நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேம்ல இருந்து காசா பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. உடனே இவனும் புறப்பட்டு போறான். போனா அங்க என்ன நடக்குன்னா, எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமா இருக்கிற எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அவன் திரும்ப போகும்போது அந்த ரதத்துல உட்கார்ந்து என்ன பண்றானா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பிலிப் தாண்டவர் சொல்றாரு, நீ போ, இந்த பிலிப்ப போய் இந்த வேத வாக்கியத்தெல்லாம் வைத்து ஏசு கிறிஸ்துவ என்ன செய்யறான், பிரசங்கித்து கொண்டு வந்தான். பந்தி விசாரணையில் இருக்கக்கூடிய பிலிப்பு பந்தி விசாரணையும் செய்து அதோட சேர்ந்து என்ன செய்யறான், ஏசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். சோ ஒரு ஒரு லைன் போட முடியாது. ஓகே, கடவுள் நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சின் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டும். இங்க பிலிப்பு வந்து அழகாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். கடைசியில் என்ன நடக்க தெரியுமா, அந்த மனிதர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது தடை இருக்குதா? ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றான். அடுத்தது இந்த பிலிப்பை குறித்து ஆக்ஸ் 21:8 என்ன வாசிக்கிறோம் என்றால், பந்தி விசாரணையில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிலிப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், he was an evangelist. அடுத்தது நான்கு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மூன்றாவது பேர் வந்து பிரக்கோர். ஓகே, ஒருவேளை என்ன காட்டிலும் ஆல்வி நல்லா வாசித்திருப்பாரு. I'm trying, okay. இங்கிலீஷ்ல வந்து Prochorus, okay. Still I'm struggling, okay. But அவர் பெயர், okay. அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, யோவான் எழுதினார்ல, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கு யோவானுக்கு ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்கலாமா இவர் அப்படின்னு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. மோர் ஓவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, he became a bishop and he was martyred at Antioch. அடுத்தது நிக்கானோர், தீமோன், பர்மினாவை குறித்து எதுவுமே வாசிக்கப்படவில்லை வேதத்துல. இல்ல, சர்ச் தியாலஜின்ஸோ அதுல அமைதியா இருக்கிறாங்க. ஆனா ஏழாவது ஒருத்தரை குறித்து வாசிக்கிறோம், யூத மார்க்கத்தமையான அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கோலா நிக்கோலஸ், அவனை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் மூலமாக தான் இந்த ஹெலனிஸ்டிக் ஜூஸை குறித்து இந்த லூக்கா அறிந்து கொண்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஏழு பேரும் ஸ்மார்ட் பீப்புள், நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானத்தால் நிறைந்தவர்கள். அடுத்தது முறையாக அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் நடக்குது. ஆறாம் வசனம் வாசிக்கிறோம், அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொலாபரேஷன். நெருக்கடி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அப்போஸ்தலர்கள் ஜனங்கள்கிட்ட போறாங்க. ஜனங்கள் ஒரே மனதோடு அருமையா ஏழு பேரை தெரிந்து கொள்றாங்க. தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்கிட்ட மீண்டும் கொண்டு வராங்க. அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல பவுலையும் பர்னபாவையும் கூட மிஷனரிஸா கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். டீம் டீமாக தேவ பணியை செய்வதற்காக தெரிந்து கொண்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நடக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் வாசிக்கிறோம் the consequence. இறுதியில் the consequence என்ன தெரியுமா, 7 வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்கள் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இவன் ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் கான்சிக்வன்ஸ். They had a conflict, but they collaborated really well. And consequence enna, veda vasanam viruthi adigirathu oru pakkam, adutha sheeshudu thogai adhigamaayite irukku. Even in the aasariyargal inda panathai sariyana vidhathile kaiyalada aasariyargal kuda irundirukalam, avanga enna pandranga, avangalum viswasithu keel padigirargal. இதைதான் தேவன் நம்முடைய திருச்சபைக்கு இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வசனம் விருத்தி அடைகிறது, சீஷருடைய தொகை பெருகுகிறது, அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படுகிறது. இதைதான் தேவன் இந்த நாள்ல நம்முடைய திருச்சபையில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Rewind for the fresh wind. God is already at work. தேவன் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னது, கான்ஃப்ளிக்ட் இஸ் இன்எவிட்டபிள். முதல் திருச்சபையில் அந்த காலத்திலேயே கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. கான்ஃப்ளிக்ட் இஸ் இன்எவிட்டபிள், பட் ரிசால்வ் இட் இமீடியட்லி, பட் கேர்ஃபுல்லி அண்ட் கேரிங்லி. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு என்ன செய்தி, பிரச்சனைகள் வரலாம், ஆனால் உடனடியாக, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக அதை நாம் தீர்வு செய்யும் போது அது மறைந்து போகிறது. அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து உடனடியாக நாம் கவனிக்காத பட்சத்துல என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் அடுத்த கான்ஃபிளிக்ட் அடுத்த கான்ஃபிளிக்ட் அப்படி 1+1+1 அப்படி இன்க்ரீஸ் ஆகாதான். 3 conflicts apdiyagada, it will have an cumulative effect. Na sonnadhu puridha, oru conflict varudhu, adai naam thooya aaviyanarin udaviyodu adai sari seiyada pachathil adu innoru conflict, moondradhu conflict apdi adu valandhu perugavillai. Andha oru conflict naam gavanikada vidhathile it will have a cumulative effect. Eppadi synergy vandhu naam adai kurithu arindhavargalukku, இரண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதிக அளவு செய்ய முடியுமோ, ஒருத்தர் 1+1 வந்து என்னது 2, ஆனா சினர்ஜி பிரின்சிபிள் படி 1+1 என்னது 23, அதே போலதான் கான்ஃப்ளிக்ட் நாம் சரி செய்யல என்றால் 1+1 will not be equal to 2 but 1+1 will be equal to 21. Conflict is inevitable but we have to resolve it immediately but carefully and caringly. மத்தேயுல இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், தன் சகோதரனை வீ என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மலை பிரசங்கத்தில் இயேசுவானவர் சொன்னது. ஆகையால் என்ன சொல்றார், நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்றால் அடுத்த வாரம் நீ ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக அதை சரி செய்து கொண்டு நீ ஆலயத்துக்கு வா. நோ, இது அடுத்த வாரம் சொல்லல, அங்கேதானே உன் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ராடிக்கல் டீச்சர் ஜீசஸ். உடனடியாக கான்ஃப்ளிக்ட் வரும், கருத்து வேறுபாடு வரும், வரும்போது உடனடியாக அதை கவனமாக அன்பாக அதை அப்ரோச் செய்யும் போது உண்மையிலே அதற்கு நல்ல பலன் உண்டு.